சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமும் மற்றும் ஒரு சிறப்பு காணொலி ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் உக்ரைனில் ரஷ்யா நடத்தி வருகின்ற போரில் ரஷ்யாவானது தன்னுடைய சொந்த வீரர்களையே பலி கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. இதுபற்றித்தான் இன்றைய இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். உக்ரைனில் ரஷ்ய ராணுவ வீரர்களினுடைய இறப்பு எண்ணிக்கை இப்போது கிட்டத்தட்ட 50,000 கடந்திருக்கிறது. ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலில் இறைச்சியரவை, அதாவது மீட் கிரைண்டர் உத்தி என்று அழைக்கப்படுகின்ற அதன் தாக்குதல் உத்தியை பயன்படுத்துகிறது. உக்ரைன் படைகளை வலுவிழக்க செய்வதற்காக கூட்டம் கூட்டமாக ராணுவ வீரர்களை களமிறக்குகின்ற ரஷ்யாவினுடைய உத்தியே மீட் கிரைண்டர் உத்தி என்று சொல்லப்படுகிறது. உக்ரைனிய படைகளை வீழ்த்துவதற்கும் ரஷ்ய பீரங்கிகளுக்கு அவர்களுடைய இருப்பிடங்களை அம்பலப்படுத்துவதற்கும் ரஷ்யா இடைவிடாமல் ராணுவ வீரர்களை முன்னோக்கி அனுப்புகின்ற இந்த உத்தியை விவரிப்பதற்கு மீட் கிரைண்டர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. ரஷ்யா உக்ரைனில் போர் நடத்தி வருகின்ற 2வது ஆண்டிலும் மீட் கிரைண்டர் உத்தியின்படி பல ராணுவ வீரர்களை போருக்கு அனுப்பியது. அதன் விளைவாக ஏற்பட்ட ரஷ்ய வீரர்களினுடைய இறப்புகள் முதல் ஆண்டை விட தற்போது கிட்டத்தட்ட 25% அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. ரஷ்ய வீரர்களில் சுமார் 27,300 மேற்பட்டோர் போரினுடைய 2வது ஆண்டில் இறந்திருக்கிறார்கள். இது பிராந்தியத்தை கையகப்படுத்துகின்ற முயற்சியில் எவ்வளவு பெரிய மனித இழப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை பிரதிபலிக்கிறது. போர் தொடங்கியதிலிருந்தே மொத்த ரஷ்ய வீரர்களினுடைய இறப்பு எண்ணிக்கை கிட்டத்தட்ட 50,000 அதிகமானது அப்படின்னு சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 2022 ரஷ்யாவால் இதுவரை வழங்கப்பட்ட இறப்பு எண்ணிக்கைகளினுடைய அதிகாரப்பூர்வ தரவுகளை விட இது 8 அதிகம் என்று சொல்லப்படுகிறது. ரஷ்ய தரப்பில் ஏற்பட்டுள்ள இறப்புகளினுடைய எண்ணிக்கை உண்மையில் இதைவிட அதிகமாக இருக்கலாம். இதற்கிடையில் உக்ரைன் தன்னுடைய போர்க்களத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளினுடைய அளவு குறித்து அரிதாகவே கருத்து தெரிவிக்கிறது. பிப்ரவரியில் அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி 31,000 உக்ரைனிய வீரர்கள் கொல்லப்பட்டதாக கூறினார். ஆனால் அமெரிக்க உளவுத்துறையினுடைய தரவுகள் அடிப்படையிலான மதிப்பீடுகள் இழப்புகள் இன்னமும் அதிகமாக இருப்பதாக குறிப்பிடுகிறது. உக்ரைனினுடைய டொடென்ஸ்க் பகுதியில் ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை தொடங்கியதால் 2023 ஜனவரியில் ரஷ்ய ராணுவ தரப்பில் இறந்தவர்களினுடைய எண்ணிக்கையில் கணிசமான அளவு அதிகரிப்பு ஏற்பட்டது. ரஷ்யர்கள் வுக்லடேரி நகரத்தை கைப்பற்ற போரிட்ட போது அது சாரி சாரியாக வீரர்களை முன்னோக்கி அனுப்புகின்ற பயனிட்ட தாக்குதல்களை பயன்படுத்தியதாக போராய்வுக்கான நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. சவாலான நிலப்பரப்பு, போர்த்திறன் இல்லாமை, உக்ரைனிய படைகளுக்கு அதிர்ச்சி அளிக்க தவறியது போன்ற காரணங்களால் இந்த தாக்குதல் அதிக போர் இழப்புகளுக்கும் சிறிய அளவிலான ஆதாயங்களுக்கும் வழிவகுத்தது. பாக்முத் போரின் போது அந்த நகரத்தை ரஷ்யா கைப்பற்றுவதற்கு கூலிப்படை அமைப்பான வாக்னர் பெருமளவில் உதவியது. வாக்னரினுடைய அப்போதைய தலைவரான ஜெவ்ஜெனி பிரிகோஜின் அந்த நேரத்தில் அவருடைய குழுவினுடைய இழப்புகள் 22,000 என மதிப்பிட்டார். கிழக்கு உக்ரைனிய நகரமான அப்டிகாவை ரஷ்யா கைப்பற்றியது ராணுவ வீரர்களினுடைய இறப்புகள் அதிகரிக்க மீண்டும் வழிவகுத்தது. போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்யா முழுவதுமே 70,000 புதைவிடங்களில் புதிய ராணுவ கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக BBC தெரிவித்திருக்கிறது. இந்த கல்லறைகள் கணிசமாக விரிவுபடுத்தப்பட்டிருப்பதையும் வான்வழி படங்கள் காட்டுகின்றன. எடுத்துக்காட்டாக மாஸ்கோவினுடைய தென்கிழக்கில் இருக்கின்ற ரியாசானில் அமைந்திருக்கின்ற போகோரோட்ஸ்காய் கல்லறையினுடைய இந்த படங்கள் ஒரு புதிய பகுதி அங்கு தோன்றியிருப்பதை காட்டுகிறது. தரையில் எடுக்கப்பட்ட படங்கள் மற்றும் வீடியோக்கள் இந்த புதிய கல்லறைகளில் பெரும்பாலானவை உக்ரைனில் கொல்லப்பட்ட வீரர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கின்றன. கடந்த 2022 படையெடுப்பினுடைய தொடக்கத்தில் சிக்கலான ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ரஷ்யாவானது தன்னுடைய தொழில்முறை துருப்புகளை பயன்படுத்தியது. ஆனால் அந்த அனுபவம் மிக்க வீரர்கள் பலர் தற்போது இறந்திருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம். ஆனால் தற்போது குறைந்த அளவு பயிற்சி அல்லது குறைந்த அளவு ராணுவ அனுபவம் மிக்கவர்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் மற்றும் கைதிகள் போன்றவர்களே அவர்களுக்கு பதிலாக போர்க்களத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். தொழில்முறை ராணுவ வீரர்கள் செய்யக்கூடியதை இவர்களால் நிச்சயமாக செய்ய முடியாது. அவர்கள் தந்திரோபாய ரீதியாக மிகவும் எளிமையான விஷயங்களை செய்ய வேண்டும். அதாவது பொதுவாக பீரங்கிகளினுடைய உதவியோடு உக்ரைனிய ராணுவ நிலைகள் மீது முன்னோக்கி சென்று தாக்குதல் புரிய வேண்டும். இவ்வாறான நிலையில் சிறைச்சாலையில் செய்யப்படுகின்ற ராணுவத்திற்கான ஆட்சேர்ப்பு இந்த மீட் கிரைண்டர் உத்திக்கு மிக முக்கியமானது. June 2022 சிறைச்சாலைகளில் ஆட்சேர்ப்பை தொடங்குவதற்கு வாக்னர் தலைவர் ஜெவ்ஜெனி பிரிகோஜினுக்கு ரஷ்யா அனுமதி அளித்தது. பின்னர் வீரர்களாக மாறிய கைதிகள் ரஷ்ய அரசின் சார்பாக ஒரு தனியார் ராணுவத்தின், அதாவது வாக்னர் படையினுடைய முழு பகுதியாக போரில் களமிறங்கினார்கள். இடைவிடாத சண்டை உத்திகள், மிருகத்தனமான உள்நடவடிக்கைகளுக்கு பெயர் போன தனியார் ராணுவமாக இந்த வாக்னர் அமைப்பு இருந்தது. அவர்களினுடைய உத்தரவின்றி பின்வாங்கிய வீரர்களை அந்த இடத்திலேயே தூக்கிலிடக்கூடிய உரிமையும் அவர்களுக்கு இருந்தது. இந்த குழு பிப்ரவரி 2023 வரை கைதிகளில் இருந்து தன்னுடைய படைக்கு ஆட்சேர்ப்பு செய்தது. பிறகு ரஷ்யாவுடனான அந்த குழுவினுடைய உறவு மிக மோசமாக தொடங்கியது. அதைத் தொடர்ந்து அந்த குழுவினுடைய தலைவர் ஜெவ்ஜனி பிரிகோஜன் அவர்கள் விமான விபத்தில் கொல்லப்பட்டார். இதைவிடவும் பாதுகாப்பு அமைச்சகம் பொதுவாக புயல் படை பிரிவுகள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இராணுவ பிரிவுகளை உருவாக்கியது. இது கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க குற்றவாளிகள், அதாவது கைதிகளால் ஆனது. வாக்னரினுடைய கைதிப்படை பிரிவுகளைப் போலவே இந்த பிரிவினரும் போரில் முன்களத்தில் பலியிடுவதற்கான ஒரு சக்தியாக கருதப்பட்டார்கள். இந்த புயல் வீரர்கள் வெறுமனே சதைப்பிண்டம் மட்டுமே என்று, இந்த புயல் படை உறுப்பினர்களுடன் இணைந்து போராடிய ஒரு சராசரி சிப்பாய் கடந்த ஆண்டு ரொய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. சமீபத்தில் புயல் வீரர்கள் அப்திகா நகரத்தை பிடிப்பதற்கு பல மாதங்கள் நீடித்த போரில் முக்கிய பங்கு வகித்தார்கள். இந்த நகரம் 8 வாரங்களுக்கு முன்பு ரஷ்யாவிடம் விழுந்தது. அத்தோடு பாக்முத்திற்கு பிறகு புதினுக்கு மூலோபாய ரீதியாக குறிப்பிடத்தக்க வகையில் ஒரு மிகப்பெரிய போர்க்கள வெற்றியையும் இது பிரதிநிதித்துவப்படுத்தியது. ஆனால் வாக்னர் கூலிப்படையின் கீழ் வீரர்களாக மாறிய சிறை கைதிகளுக்கு போரில் களமிறக்கப்படுவதற்கு முன்பாக 15 நாட்கள் ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டது. இதற்கு நேர்மாறாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் புயல் படையில் வீரர்களாக சேர்க்கப்பட்டவர்கள் சிலர் ஒப்பந்தம் போடப்பட்ட 2 வாரங்களில் உரிய பயிற்சிகளின்றி போரினுடைய முன்வரிசையில் நிறுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள். இதைவிட வாக்னர் கூலிப்படைக்கு வேலை செய்கின்ற போது சிறை கைதிகள் பொதுவாக 6 மாதங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார்கள். ஒப்பந்த காலத்தினுடைய இறுதியில் அவர்கள் உயிர் பிழைத்தால் அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படும். ஆனால் கடந்த செப்டம்பரில் இருந்து பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் பட்டியலிடப்பட்ட கைதிகள் அவர்கள் இறக்கின்ற வரை அல்லது போர் முடிகின்ற வரை, இரண்டில் எது முதலில் நடக்கின்றதோ அதுவரைக்கும் அவர்கள் சண்டையிட்டே ஆக வேண்டும். இதைவிடவும் கைதிகள் சரியான உபகரணங்கள், மருத்துவ பொருட்கள், சரியான துப்பாக்கிகள் கூட இல்லாமல் சண்டைக்கு அனுப்பப்பட்ட செய்திகளும் இருக்கின்றன. முதலுதவி பெட்டி, அகழி தோண்டுவதற்கு மண்வெட்டி, உடைந்த துப்பாக்கிகளுடன் போரின் முன்வரிசையில் ஒரு சாதாரண சிப்பாயால் என்ன செய்ய முடியும் என்பது பெரிய மர்மம் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இவ்வாறாக ரஷ்யாவானது உக்ரைனில் நடத்தி வருகின்ற போரில் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களை, சொந்த வீரர்களை உரிய கவனிப்புகள், உரிய வழிப்படுத்தல்கள், போதிய அளவு பயிற்சிகளின்றி பலி கொடுத்து வருகிறது என்பது வேதனைக்குரிய ஒரு விடயம். இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள்.
இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.